நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 14 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் ஏற்பட்ட தொடர் குண்டு வெடிப்புகள் மற்றும் துப்பாக்கிச் சூடுகள் தொடர்பிலான விரிவான செய்திகள்.
அந்த ஏரியாவை அதுலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த சுற்று வட்டாரத்தை, அந்த இடத்த. மற்ற ஏரியாவில்தான் வழக்கம் போல பொது ஜனங்கள் நடமாட்டம், அவங்கவுங்க வேலையை சாதாரணமாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க.
ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில், அதற்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்றுள்ள ஆர்ப்பாட்டங்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வந்துள்ள செய்திகள்.
கிராம கூட்டத்தில் வந்து ஆண்டு 2014 ஜல்லிக்கட்டு நடத்தலைன்னா ஒட்டுமொத்தமா தேர்தலை புறக்கணிக்கிறதா முதல்வர் கிராம தீர்மானம். தேர்தலை புறக்கணிக்க யாருமே ஓட்டு போடுறது இல்லை. இங்க இருக்கிற லோக்கல் கட்சி பிரமுகர்கள் யார் எந்த கட்சிக்கு வேலை செய்ய முறைதான் இல்லை.
ஜல்லிக்கட்டில் விலங்குகளின் வதை இல்லை எனும் வாதத்திற்கு விலங்குகள் நல வாரியத்தின் பதில்கள். இலங்கையில் காணாமல் போன இருவரை கண்டுபிடிப்பது தொடர்பில் அவர்களின் பெற்றோரை கொழும்புக்கு அதிகாரிகள் அழைத்து பேசியுள்ள விவரங்களும், வட இலங்கையில் பொங்கல் பண்டிகை சூழல் எப்படி உள்ளது என்பது குறித்த ஒரு பார்வையும் இன்றைய நிகழ்ச்சியில்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மணிவண்ணன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
தடகளத்துறையின் முன்னாள் தலைவர் லேமின் டியாக் சர்வதேச தடகள சம்மேளனத்துக்குள் சதி மற்றும் ஊழலை ஏற்பாடு செய்து நடத்தினார் என்று விளையாட்டில் ஊக்க மருந்துகளை பயன்படுத்துவதற்கு எதிரான உலக நிறுவனமான வாடா கூறியிருக்கிறது. மோசடி மற்றும் கட்டாயமாக பணம் பறித்த சம்பவங்கள் பற்றி டியாக்கு நேரடியாகவே தெரிந்திருந்தது போல் தோன்றுவதாக வாடாவின் அறிக்கை கூறியது. டியாக் பிரான்சில் நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டார். சர்வதேச தடகள சம்மேளன கவுன்சிலுக்கு இந்த ஊக்க மருந்து பயன்பாடு எந்த அளவுக்கு நடக்கிறது என்று தெரிந்திருந்தே இருந்திருக்க வேண்டும் என்று அந்த அறிக்கை கூறியது.
இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் துப்பாக்கிச் சூடு மற்றும் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பகுதிகளுக்கு அந்நாட்டு அதிபர் ஜோகோ விடோட்டோ விஜயம் செய்துள்ளார். ஜகார்த்தாவில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல்களுக்கு தாமே பொறுப்பு என்று இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் உரிமை கோரியிருந்தனர். அங்குள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டிடம், ஸ்டார்பாக் காஃபி ஷாப் மற்றும் வணிக வளாகம் ஆகிய இடங்கள் உட்பட பல பகுதிகளில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தீவிரவாதிகளில் இருவர் தங்களை தாங்களை வெடிக்க வைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில், மேலும் 3 தீவிரவாதிகள் போலீசார் கொலை செய்துள்ளனர். பொதுமக்களில் குறைந்தது 2 பேர் கொல்லப்பட்டனர் என நம்பப்படுகிறது. இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் இந்தோனேஷியாவில் தாக்குதல் நடத்தவுள்ளனர் என 2 மாதங்களுக்கு முன்னர் அந்நாட்டு போலீசாருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டிருந்தது.
பிரெஞ்சு கார் தயாரிப்பு நிறுவனமான ரெனோவின் அலுவலகங்கள் மோசடி குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் புலனாய்வாளர்களால் சோதனையிடப்பட்டன என்று தகவல்கள் வெளிவந்த பின்னர் அதன் பங்குகள் வீழ்ச்சியடைந்தன. ஒரு கட்டத்தில் அதன் பங்கு விலை 20% குறைவாக வீழ்ந்தது. இந்த சோதனை நடந்ததை உறுதிப்படுத்திய ரெனோ நிறுவனம் அதன் ஊழியர்கள் புலனாய்வாளருடன் ஒத்துழைத்து வருகிறார்கள் என்று கூறியது. இந்த சோதனை வோக்ஸ் வேகன் நிறுவனம் சிக்கிய மாசு உமிழ்வு மோசடியுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கலாம் என்று சந்தை ஆய்வுகள் கோடிகாட்டின. ஆனால் தனது டீசல் என்ஜின்களில் நடத்தப்பட்ட சோதனைகள் மாசு உமிழ்வை மறைக்கும் கருவிகள் இருப்பதற்கு ஆதாரங்கள் எதையும் கண்டுபிடிக்கவில்லை என்று ரெனோ கூறியது.
மேற்கு ஆப்பிரிக்காவில் இபோலா தொற்று முடிவுக்கு வந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் அவசர இடர் மதிப்பீட்டு இயக்குநர் ரிக் பிரேனன் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார்.
Today, WHO declares the end of the most recent outbreak of Ebola virus disease.
Ebola தொற்றினால் பாதிப்புக்குள்ளான 3 நாடுகளில் லைபீரியா மிக மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்த நிலையில், அங்கு கடந்த 1 மாதத்திற்கும் அதிகமான காலப்பகுதியில் இந்த நோய் தொற்றுக்குள்ளான எவரும் அடையாளம் காணப்படவில்லை. சியரா லியோன் மற்றும் கினி ஆகிய நாடுகள் இபோலா அற்ற நாடுகளாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நோய் தொற்றினால் மேற்கு ஆப்பிரிக்காவில் முன்னர் ஒருபோதும் இல்லாத வகையில் 11,000 அதிகமானவர்கள் உயிரிழந்தனர். எனினும் இந்த நோய் மீண்டும் பரவலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது.
30 மேலான காலத்துக்கு முன்னர் தடை செய்யப்பட்ட விஷத்தன்மை வாய்ந்த ரசாயன பொருட்கள் இன்னும் எஞ்சியிருப்பதால் கொல்லும் திமிங்கலங்களும் டால்பின்களும் ஐரோப்பிய கடற்பரப்பில் அழிந்து போகக்கூடிய நிலையை எதிர்கொள்வதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற 1,000 பாலூட்டி கடல் விலங்குகளை ஆராய்ந்த ஒரு ஆய்வு, அவை எல்லாமே PCB என்ற ரசாயனத்தால் தொற்றப்பட்டிருப்பதாக கூறியது. இந்த ரசாயனம் குறிப்பாக ஐரோப்பாவின் கொல்லும் திமிங்கலங்களுக்கு கணிசமான அளவு கர்ப்பம் தரிக்கும் பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பதாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள்.
தென்கிழக்கு துருக்கியில் காவல்துறை தலைமையகத்தில் கார் குண்டொன்று வெடித்ததில் 5 பேர் பலியாகியுள்ள நிலையில் 39 பேர் காயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஒரு குழந்தையும் பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். தியார் பகீர் மாகாணத்தில் உள்ள சினார் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்கான நிவாரணப் பணிகள் தற்போது நடந்து வருகின்றன.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக பன்னாட்டு செய்தி ஒன்று. இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் இன்று காலை ஏற்பட்ட குண்டுவெடிப்புகள் மற்றும் துப்பாக்கிச் சூடுகளில் பலர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பிலான கூடுதல் பிபிசியின் தகவல்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் இன்று காலை ஆயுததாரிகள் சிலர் தொடர் தாக்குதலை நடத்திய நிலையில் அங்கு பெரும் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. ஜகார்த்தாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம், வெளிநாட்டு தூதரகங்கள் அமைந்துள்ள முக்கிய பகுதியில் வெவ்வேறு இடங்களில் இந்த தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆயுதங்களுடன் வந்த சிலர் துப்பாக்கிச் சூடு நடத்தியும் குண்டுகளை வெடிக்க வைத்தும் தாக்குதல் நடத்தினர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து உடனடியாக களத்தில் இறங்கிய பாதுகாப்பு பிரிவினர் பதில் தாக்குதல்களை நடத்தினர். இந்த தாக்குதல்களில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ள காவல்துறையினர் அவர்களில் 5 பேர் தாக்குதல்தாரர்கள் என கூறியுள்ளனர். தாக்குதல்தாரிகளில் இருவரை தாம் சுட்டுக் கொலை செய்ததாகவும் மேலும் இருவர் தம்மை தாமே வெடிக்க வைத்து தற்கொலை செய்துள்ளனர் எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். ஜகார்த்தா நகர் இன்று வழமை போல் சுமூகமாக செயற்பட்டுக் கொண்டிருந்த சூழலில் திடீரென எவரும் எதிர்பார்க்காத தருணத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தம்மிடமிருந்த குண்டுகளை வீசியதை தான் பார்த்ததாக சம்பவத்தை நேரில் கண்ட எலாயிஸ் வோ பிபிசியிடம் தெரிவித்தார்.
நான் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது போலீஸ் காவல் நிலையத்திற்கு அருகில் திடீரென்று குண்டு வெடித்தது. மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள். 2 பேர் இரத்த வெள்ளத்தில் தரையில் விழுந்து கிடந்ததை நான் பார்த்தேன். அந்த பகுதிக்கு திடீரென்று மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தமது முதுகு பையில் இருந்த குண்டுகளை எடுத்து வீசினார்கள்
என்றார் சம்பவத்தை நேரில் கண்ட எலாயிஸ் வோர். இந்த தாக்குதல்களுக்கு தாமே பொறுப்பு என்று இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத குழு உரிமை கோரியுள்ள நிலையில் அது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என இந்தோனேஷிய அமைச்சர் லூட் பஞ்சாயிட்டான் கூறினார்.
இந்த தாக்குதலுடன் IS தீவிரவாதிகள் தொடர்பு பட்டுள்ளார்களா என்பது இன்னமும் எங்களுக்கு தெரியாது
என்று கூறிய அமைச்சர் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
தீவிரவாதிகளில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்களா என்பது இன்னமும் தெளிவில்லாமல் இருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன
என்றார் அமைச்சர் லூஹுட் பஞ்சாயிட்டான். இதனிடையே இந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ள இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ மக்களை அமைதி காக்குமாறும் கோரியுள்ளார்.
Kita semuanya juga mengecam tindakan yang mengganggu keamanan masyarakat, mengganggu
ஒரு நாட்டின் அமைதியை குலைக்கும் இந்த மாதிரியான தாக்குதலை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இந்த தாக்குதல்களை நடத்தியவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியவர்களை கைது செய்யும்படி நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றேன். தற்போது அனைத்தும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அனைவரையும் அமைதி காக்கும்படி நான் கோரிக்கை விடுக்கிறேன்
என்றார் இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ. இந்தோனேஷியா கடந்த ஒரு தசாப்தத்திற்கும் அதிகமாக இஸ்லாமியவாத தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளது. 2002 பாலியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 88 ஆஸ்திரேலியர்கள் உட்பட 202 பேர் கொல்லப்பட்டனர். 2009 ஜகார்த்தாவில் 2 தற்கொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பின்னணியில் இன்றைய தொடர் தாக்குதல்கள் நடந்துள்ளன. இதனிடையே ஜகார்த்தா நகரின் தற்போதைய நிலவரம் பற்றி அங்குள்ள இக்ராம் நூர் என்பவரிடம் கேட்டார் சதாத்.
இப்போதைக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு நிலைமை. இது நடந்தது 10-50 நடந்திருக்கு. அந்த சமயத்துல கொஞ்சம் பரபரப்பா இருந்திருக்கு. அந்த ஏரியாவை அதுல இருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சுற்று வட்டாரத்தை, அந்த இடத்த. மத்த ஏரியாவிலதான் வழக்கம் போல பொது ஜனங்கள் நடமாட்டம், அவங்கவுங்க வேலைய சாதாரணமா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் 2 வரைக்கும் வெளியில இருந்தேன், நார்மலா தான் இருந்துச்சு, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அந்த ஏரியாவில உள்ள மக்கள் மத்தியில வேண்டாம் பய உணர்வு இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு தள்ளி உள்ள ஏரியாவுல எந்த விதமான பய உணர்வும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் வந்து அந்த ஏரியால இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு தள்ளி உள்ள இடத்துலதான் நான் இருந்தேன். சாதாரணமா நார்மலா தான் இருந்தது
என்றார் இக்ராம் நூர்.
செய்திகளை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். அடுத்து தமிழக செய்திகள். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் அதற்கு எதிரான போராட்டங்கள் தொடர்கின்றன. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்த ஆண்டு பொங்கலையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்காத பட்சத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அலங்காநல்லூர் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் அடையாள அட்டைகளையும் மாவட்ட ஆட்சியரிடம் திரும்ப அளிக்கப் போவதாக அவர்கள் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் பொங்கல் திருநாளையொட்டி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கும் நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் கிராமங்களில் பொங்கல் கொண்டாட்டங்கள் களையிழந்துள்ளன. மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய பகுதிகளில் மூன்றாவது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அலங்காநல்லூர் கிராம விழாக்குழுவின் தலைவரான பாலாஜி பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
கிராம கூட்டத்துல வந்து ஒட்டுமொத்தமா இந்த ஆண்டு 2014 ஜல்லிக்கட்டு நடத்தலைன்னா ஒட்டுமொத்தமா தேர்தலை புறக்கணிக்கிறதா கிராம பொதுமக்களுக்கு தீர்மானம். தேர்தல் புறக்கணிக்கனா ஓட்டு போடுறது யாருமே ஓட்டு போடுறது இல்லை. இங்க இருக்கிற லோக்கல் கட்சி பிரமுகர் யாரும் எந்த கட்சிக்கு வேலை செய்யற மாதிரிதான் இல்லை. அரசியல் எந்த ஒரு வேலைகளும் செய்யற மாதிரி இல்லை. அலங்காநல்லூர் தேர்தல் ஆட்சி கட்டுப்பட்ட எல்லாமே 15 வார்டுமே ஒட்டுமொத்தமா முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா 2015 நடக்கும் அந்த நிகழ்ச்சியை விட்டு போச்சு, உச்சநீதிமன்ற திருப்பி என்ன முறையிட்டு வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு மாநில சொன்னாங்க. அது வந்து இந்த ஆண்டு இதே ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படின்னா இது சரியானதாக ஏதாவது எங்களோட ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு எங்களுடைய உரிமையை வந்து நாங்கள் இதையும் அதே மாதிரி எங்களுக்கு புறக்கணிக்கிற மாதிரி.
இதற்கிடையில் மதுரை மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றன. ஆணையூரில் காளைகளுடன் வந்து ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். பாலமேட்டில் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டங்களின் காரணமாக மதுரை மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். வெளி மாவட்டங்களில் இருந்தும் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதிக்க கோரி சென்னையில் சமத்துவ மக்கள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தினர். திருச்சி மாவட்டத்திலும் பல இடங்களில் இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெற்றன.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். ஜல்லிக்கட்டு தடை விவகாரத்தில் விலங்கு உரிமை ஆர்வலர்கள் இந்த விளையாட்டு ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பெரும் வலியை ஏற்படுத்துகிறது எனும் அடிப்படையில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவானவர்களோ இந்த காளைகளை வளர்ப்பவர்கள் விவசாயிகள், அவர்கள் இதுபோன்ற வீடு மற்றும் விவசாய விலங்குகளை அக்கறையுடன் வளர்ப்பவர்கள் என்று கூறி விலங்குகள் வதை செய்வதாக கூறப்படுவதை நிராகரித்திருக்கிறார்கள். இந்த வாதம் சரியானது தானா என்று ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்த இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் துணைத் தலைவர் சின்னி கிருஷ்ணா அவர்கள் கேட்டார் மணிவண்ணன்.
அவங்க சொல்றது கொஞ்சம் ட்ரூத் இருக்கு. அது 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க போய் அந்த ஹிம்சை பார்த்திருந்தா அன்பிலீவபிள் சொல்லலாம். ஆனாலும் இந்த 3 வருஷம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது 2011, 2012, 2013 நடந்த இவெண்ட்ஸ். அந்த டைம்ல அவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் இன்க்ளூடிங் த கலெக்டர், புல் டேமர்ஸ், ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், வீடியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கோம், அப்சர்வ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தா நீங்க இந்த 3 வருஷம் நீங்க ஃபாலோ பண்ணி எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதுல குரூரிட்டி இருக்குன்னு அதுக்கப்புறம் அந்த கேஸை நம்ம டிசைட் பண்றோம். அந்த டைம்ல கூட இது போல ஹிம்சை நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இந்த வீடியோகிராஃப் எல்லாம் பார்த்துட்டு இந்த போட்டோகிராஃப் பார்த்துட்டு தான் டிசைட் சொன்னாங்க. குரூரிட்டி இல்லாம இந்த ஜல்லிக்கட்டு இவெண்ட் நடத்த முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. நான் சொல்லல, அது இண்டிபெண்டன்ட் ஜட்ஜஸ் ரூல் பண்ணாங்க.
அவங்களுடைய தரப்புல இன்னொரு வாதம் முன்வைக்கப்படுது, அவங்க எல்லாம் இது வந்து ஒரு கிராமப்புற விளையாட்டு, இது வந்து விவசாயிகள் இதை வந்து வளர்க்குறாங்க இந்த மாடுகளை, நாங்கள் தான் விலங்குகளை பற்றி ரொம்ப அக்கறையோடு இருக்கோம், நீங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க
சார்? நான் ஒரே ஒரு இது அனாலஜி கொடுக்குறேன் சார். இப்போ கேட்டல் பீஃபுக்கு வளர்க்குறாங்களே, அவங்களும் அவங்களுக்கும் அக்கறை இருக்கு, இதில் இதில் சம்பாதிக்க போறா நல்லா பார்த்துக்கணும்னு. ஆனா அதெல்லாம் ஒரு லெவலுக்கு தான். இப்போ அந்த இந்த ஜல்லிக்கட்டு இவெண்ட்ஸ்ல எல்லாம் எவ்வளவோ கேம்பிளிங் அண்ட் பெட்டிங் நடக்கிறது, அந்த டைம்ல யோசிக்கிறது இல்ல இது என்ன இவ்வளவு நல்லா பார்த்துட்டு இருக்கோமோன்னு.
குதிரை பந்தயம் நடத்துறது, குதிரை பந்தயத்துல நீங்க ஜாக்கிகள் வந்து குதிரை ஓட்டுநர்கள் அந்த குதிரையை வந்து அடித்து கூட்ட வைக்கிறது இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள்
இல்லை சார், அது டோட்டலி ராங் சார். அது ஏன்னா 2002 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்ம அந்த ஹார்ஸ் ரேசஸ்ல எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் த விப் இருக்கு, அந்த ரேசஸ் பேன் பண்ணும்னு சொன்னோம். ஸோ அந்த டைம் இந்த ஜல்லிக்கட்டு சொன்ன மாதிரி அந்த ரெகுலேஷன்ஸ் பண்ண முடியும்னு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னா, லெட் அஸ் கிவ் தெம் அ ரெகுலேட்டட் வே ஆஃப் ரன்னிங் த ரேஸ். ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்ட் சஜஷன் வாஸ் ஏர் குஷன் விப். இந்த யூகேல எல்லாம் அவைலபிள், அது யூகே ஆஸ்திரேலியால எல்லாம் ரொம்ப
காற்று அடைக்கப்பட்ட சவுக்கு, அது
அவ்வளவு இன்ஜர் பண்ற மாதிரி அடிக்க முடியாது. ஏர் குஷ் விப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் போர்ட் ரேஸ் கிளப்ஸ் எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெட்டிஷன் போட்டா. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன ரூல் பண்ணா, ஒரு ரேஸ்ல 8 டைம் மேக்ஸிமம் அந்த ஏர் குஷன் விப் மாத்திரம் யூஸ் பண்ணணும். அது மேல யூஸ் பண்ண ஹார்ஸ் அண்ட் ரைடர் வில் போத் பி டிஸ்குவாலிஃபைட். அண்ட் இப்ப எல்லா ரேஸ் கிளப்ஸும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நம்ம எங்க குரூவல்ட்டி இருக்கோ நம்ம அட்டாக் பண்றது சார். அது மாத்திரம் இல்ல, டாக் ஷோஸ்ல எங்க குரூவல்ட்டி இருக்கோ நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம்.
இது தவிர இந்த மாதிரியான ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகள் இருந்தால்தான் நாட்டுப்புறத்தில் இருக்கிற ஒரு நம்ம இந்தியாவுக்கான சொந்த வகை காளைகள் அந்த இனங்கள் பராமரிக்கப்படும். அவை வந்து இல்லாவிட்டால், இந்த விளையாட்டு இல்லாவிட்டால் அந்த இனங்களே கூட சரியான பராமரிப்பு இல்லாமல் அழிந்து போகுங்கிற ஒரு கவலை இருக்குது அவங்க தரப்புல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க
சார்? அது அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு நேட்டிவ் பிரீச் மேல எக்ஸ்ட்ரீம் அட்டென்ஷன் பே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு A2 டைப் மில்க் நேட்டிவ் பிரீட்ஸ் தான் வரும். A1 டைப் மில்க் தான் ஜெர்சி கவுஸ் ஃப்ரீசியன் கவுஸ்ல எல்லாம் வருது. சோ நான் எங்க இன்ட்ரெஸ்ட்ல கண்ட்ரி இன்ட்ரெஸ்ட்ல அது A2 டைப் மில்க் வரதுக்கு நேட்டிவ் பிரீட்ஸ கன்சர்வ் பண்ணணும், அந்த ஜெர்ம் பிளாசம் ரொம்ப முக்கியம்னு நம்மளும் பேசிட்டு இருக்கோம். மாடு ஹிம்சா பண்றதுக்கு தான் பண்ணி அது நேட்டிவ் பிரீட்ஸ கன்சர்வ் பண்ணணும்னு ஒண்ணுமே ரூல் இல்லை. அது இல்லாமயே நம்ம கன்சர்வ் பண்ணலாம்.
இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் துணைத் தலைவர் சின்ன கிருஷ்ணா. தமிழகத்தின் தென்பகுதி கடலோரம் கரை ஒதுங்கி உயிரிழந்துள்ள திமிங்கலனின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களில் அவ்வகையில் 70க்கும் அதிகமான திமிங்கலங்கள் உயிரிழந்துள்ளன. இந்த அளவுக்கு அந்த பகுதியில் திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி இறப்பதற்கு என்ன காரணம் என்று கடல்வாழ் பாலூட்டிகள் பாதுகாப்புக்கான இந்திய வலையமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் குமரன் சதாசிவன் அவர்களுடன் பேசினார் எல்ஆர் ஜெகதீசன்.
இதுல நம்ம பார்க்க வேண்டியது, நமக்கு ஏற்கனவே நம்ம கரைக்கு வந்து திரும்பி அனுப்பப்பட்ட திமிங்கலன் தான் திரும்பி வந்திருக்காங்க கரைக்கு, இல்ல இன்னொரு குரூப் வந்திருக்காங்கிறது நம்ம தெரிய வேண்டியது. அநேகமா வந்து முதல்ல வந்து இறந்த அந்த வந்த கூட்டத்துல இருந்து ஒரு பாதி போல கடலுக்கு திருப்பி அனுப்பினதா சொன்னாங்க. அதனால அந்த திமிங்கலே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த குழுல இருந்த திமிங்கலங்கள் தான் மறுபடியும் வந்து இப்போ கரை ஒதுங்கி இருக்கா, இல்ல புது குழு வந்திருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா?
கண்டுபிடிக்கிறது வந்து இப்ப நமக்கு அதனுடைய அளவுகளை நம்ம அளந்திருந்தோம்னா அதனுடைய அளவு வச்சோம், அதுல போட்டோ எடுத்து அதுல இருந்து ஏதாவது குறிப்பிட்ட மார்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் டிஃபரன்ஸ் அதை வச்சு நம்ம ஒரே இண்டிவிஜுவல்ஸ் வந்திருக்காங்கிறது சொல்லலாம். வந்திருக்க எண்ணிக்கையை வச்சும் நம்ம ஓரளவுக்கு நம்ம எஸ்டிமேட் போல நம்ம சொல்லலாம், அதே கூட்டம் தான் வந்திருக்கா இல்ல வேற ஒரு பெரிய கூட்டம் கடல்ல இருந்து வந்திருக்காங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனா இது அதிகம் இந்த மாதிரி மாஸ் லேண்டிங் நடக்கும் போது திமிங்கலம் திரும்ப வர்றது அதிகம் உண்டு. அதனால நான் நம்புறது இப்ப ஏற்கனவே கடல்ல போய் விட்டு திரும்பிதான் திரும்பி வந்திருக்குன்னு நான் நம்புறேன்.
இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிற தகவல்கள் ஆரம்ப கட்ட ஆதாரங்களை வச்சு பாக்குற போது எத்தனை திமிங்கலங்கள் இது மாதிரி இறந்திருக்கின்றன?
கடைசியா தகவல் வந்ததுல தெரிகிறது நமக்கு ஒரு 6 திமிங்கலங்களுக்கு கடல்ல போய் மிதந்து நீந்திட்டு சேர்ந்து விட்டதா இல்லது இப்ப இறந்து விட்டதா என்னங்கிறது நமக்கு ஒன்றும் தகவல் இல்லாம இருக்கு. மத்தவை எல்லாமே இறந்து விட்டதா தான் இப்ப சொல்றாங்க. அதாவது 81ல வந்து ஒரு 76 இறந்து விட்டதா இப்ப நமக்கு தகவல் உண்டு.
வழக்கமா வந்து ஒரு மனிதர்கள் அல்லது மற்ற விலங்குகள் இறக்கும் பொழுது அதனுடைய மரணத்திற்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரேத பரிசோதனைன்னு ஒண்ணு செய்யறாங்க. அந்த மாதிரி இந்த திமிங்கலங்களுக்கும் செய்தால் அவை ஏன் இறந்தன அப்படிங்கறதும் அதே கூட்டத்தை சேர்ந்த திமிங்கலங்கள் தானா இவை என்பதும் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கா?
இறப்புக்கு காரணம் கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது நெக்ராப்சின்னு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. இந்த மாதிரி கரைக்கு வந்து இறக்குற திமிங்கலை வந்து அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட் அதனுடைய உடல்களை திறந்து குறிப்பிட்ட உடல் பாகங்களை எடுத்து அதை சோதனை செய்யறது. குறிப்பாக சொல்றோம்னா ஸ்கின் சாம்பிள், அது உடல்ல இருக்கிற ஃபேட் சாம்பிள்ஸ் அதாவது பிளப்பர் சாம்பிள்ஸ், அப்புறம் அதை தவிர அதனுடைய வயிற்றுல இருக்கிற என்னென்ன உணவு பொருட்கள் இருக்குங்கிறத பாக்குறது உண்டு. அதை தவிர ஸ்பெசிஃபைட் ரிசர்ச் எதுவும் பண்ணணும்னா அதனுடைய மூளை எப்படி இருக்கு, இல்லைன்னா மற்ற பாகங்கள் எப்படி இருக்கணும், கிட்னிஸ் அது மாதிரி முக்கியமான ஆர்கன்ஸை ஆராய்ச்சி செய்து பார்க்கறது உண்டு. அதனால இந்த பாகங்களை நம்ம எடுத்திருந்தோம்னா நமக்கு அதுல சோதனை செய்து நம்ம கொஞ்சம் அறிந்துக்கலாம்.
இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இறந்திருக்கிற இந்த திமிங்கலங்கள் கிட்ட அந்த மாதிரியான சோதனைகள் நடைமுறைகள் எதுவும் செஞ்சுதான் நீங்க கேள்விப்படுறீங்களா?
நான் கேள்விப்பட்டதுல ஒரு ஏஜென்சி தூத்துக்குடியில வந்து தோலும் இந்த பிளப்பர் சாம்பிள்ஸும் எடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். CMFRA ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி ஒண்ணு இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கிறது எனக்கு விவரங்கள் இல்லை. அதை எடுத்த அவங்க பண்ணிருக்க எஃபர்ட்ஸ் முயற்சியை வச்சு நமக்கு அதிகமாக தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
இதுக்கு முன்னாடி வந்து 1973 கூட இதே மாதிரியான பெரிய அளவுல திமிங்கலங்கள் கரையொதுங்கி இறந்ததா சொல்றாங்க. அந்த சம்பவத்திலேந்து கற்ற பாடங்கள் இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு அக்கரன்ஸ் இது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில இது வரைக்கும் நமக்கு ஹிஸ்டாரிக்கலா ஒரு 4 தடவை இந்த மாதிரி பைலட் வெல்ஸ் வேற வேற இடங்கள்ல மேஸ் ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. ஆனா 2 வந்து ஒரே இடத்துல நடந்திருக்கு, அதாவது குறிப்பாக தூத்துக்குடி பக்கத்துல நடந்த தேதியும் கிட்டத்தட்ட ஒரே தேதியில நடந்திருக்கு. வருஷத்துல முதல் தடவை நடந்தது வந்து 73 ஜனவரி 14 நடந்திருக்கு, இந்த வருஷம் வந்து ஜனவரி 12 நடந்திருக்கு. அதனால இது ரொம்ப ஆச்சரியமா தெரியுது, ஒரே இடத்துல ஒரே தேதியில நடக்குதுங்கிறது. அதனால நமக்கு என்ன சொல்லலாம்னா அந்த ஒரு சீசனல் ஃபேக்டர்ஸ் ஏதோ இருக்கு, தண்ணியில இருக்க ஏதோ ஒரு கண்டிஷன் ஒரே மாதிரி இருக்கு, அந்த காரணத்தினால இந்த ஸ்டாண்டிங் நடக்குதுங்கிறது நம்ம ஓரளவுக்கு நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம்.
கடல்வாழ் பாலூட்டிகள் பாதுகாப்புக்கான இந்திய வலையமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் குமரன் சதாசிவம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான செய்தி ஒன்று. இரு நாட்டு அதிகாரிகள் மட்டத்தில் நாளை நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய அரசு கூறுகிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் முரளிதரன்.
இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலாளர்கள் மட்டத்தில் நாளை நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தைகள் விரைவிலேயே வேறு ஒரு தேதியில் நடைபெறும் என இந்தியா அறிவித்துள்ளது. இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை செயலாளர்களும் கலந்து பேசி இந்த முடிவை எடுத்ததாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்தியாவின் பதான்கோட் ராணுவ தளத்தின் மீது சமீபத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள பாகிஸ்தானின் சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இந்தியா கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் விகாஷ் ஸ்வரூப், ஜெய்ஷே முகமது இயக்கத்தினர் மீது பாகிஸ்தான் எடுத்திருக்கும் நடவடிக்கை குறிப்பிடத்தக்கது என்று கூறினார்.
We welcome the statement issued by the government of Pakistan yesterday.
பதான்கோட் பயங்கரவாத தாக்குதல் பற்றி புலனாய்வு மேற்கொண்டிருப்பது குறித்து பாகிஸ்தான் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். பதான்கோட் சம்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாதிகள் குறித்து நடத்தப்பட்டு வரும் புலனாய்வில் போதுமான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையிலிருந்து தெரிய வருகிறது. ஜெய்ஷே முகமது இயக்கத்திற்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கை மிக முக்கியமான முதலடியாகும். இந்த பதான்கோட் சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்வதற்காகவே ஒரு சிறப்பு புலனாய்வு அணியை அனுப்புவது குறித்து பாகிஸ்தான் ஆலோசித்து வருவது குறித்தும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் நீதிக்கு முன்பாக நிறுத்துவதற்கு ஏதுவாக பாகிஸ்தான் சிறப்பு புலனாய்வு குழுவின் வருகையையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். நம்முடைய புலனாய்வு குழுவினர் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு தருவார்கள். நம்முடைய வெளியுறவுத்துறையின் செயலாளர் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலாளருடன் பேசி பேச்சுவார்த்தையை வேறு தேதியில் நடத்த
ஒப்புக்கொண்டிருக்கிறார்.
ஜெய்ஷே முகமது இயக்கத்தின் தலைவர் மௌலானா மசூத் அசார் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பதான்கோட் ராணுவ தளத்தின் மீது நடந்த தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது ஒத்திப்போடப்பட்டுள்ளன.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். இலங்கையில் காணாமல் போனதாக கூறப்படும் இருவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடன் இருப்பதாக காட்டும் படம் வெளியான பிறகு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் அவர்களுடன் அதிகாரிகள் விரிவாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார்கள் என்று கூறுகின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடன் புகைப்படம் ஒன்றில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படும் காணாமல் போயுள்ள இருவரை தேடி கண்டுபிடிப்பதற்கு உடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என பயங்கரவாத புலனாய்வு காவல்துறையினர் அவர்களின் அன்னையரிடம் உறுதியளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா நெடுங்கேணி பெரியமடுவைச் சேர்ந்த காசிப்பிள்ளை ஜெயவதனி, நெடுங்கேணி சின்னப்பூவரசங்குளத்தைச் சேர்ந்த யோகேஸ்வரன் சந்திராணி ஆகிய இரண்டு தாயாருமே கொழும்பில் உள்ள பயங்கரவாத புலனாய்வு காவல்துறையினரின் தலைமை அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு அவர்களின் மகள் மற்றும் மகன் தொடர்பான வாக்கு மூலம் பெறப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடம் 2015 ஜனவரி மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது வெளியிடப்பட்ட தேர்தல் பிரசுரம் ஒன்றில் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடன் இவர்களும் ஏனைய சில மாணவ மாணவியரும் இருந்த புகைப்படம் வெளியாகியிருந்தது. அத்துடன் அதே போன்ற வீடியோ காட்சி ஒன்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டிருந்ததை கண்டு இந்த தாய்மார் ஜனாதிபதியின் கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்து தமது பிள்ளைகளை தேடித் தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த பின்னணியிலேயே பயங்கரவாத புலனாய்வு காவல்துறையினர் இந்த அன்னையர் இருவரையும் விசாரணை செய்திருக்கின்றனர். இதுகுறித்து காசிப்பிள்ளை ஜெயவதனி அவரிடம் கேட்டபோது தனது மகள் ஜெரோமி இறுதி யுத்தத்தின் போது காணாமல் போனதாக குறிப்பிட்டார்.
5 வருஷமாக தேடி கிடைக்கவே இல்லை. அதுக்கு ஸ்கூல் உடுப்போட பிள்ளைகளோட இந்த மகள் முன்னுக்கு நிக்கிறத கண்டு நான் எல்லா இடமும் தகவல் அனுப்பி ஒரு தீர்வும் கிடைக்கல.
பிள்ளை வந்து ஜனாதிபதியோட இருந்த ஒரு படம். அப்ப நீங்க உங்களுடைய மகள் சம்பந்தமாக ஜனாதிபதி நேரடியா எதுவும் கேட்டீங்களா?
நல்லூர் கைலாச பிள்ளையா கோயிலுக்கு வந்த போது நான் அவரை நேரடியாக கேட்டேன். கேட்ட போது இந்த பிள்ளைகள் இப்ப என்ற இதோட நிக்கிறபடியா நான் போய் விசாரணை செய்து அந்த பிள்ளைகளை விடுதலை செய்யறேன்னு எனக்கு சொன்னவர். அதுக்கு பிறகு ஜனாதிபதியில இருந்து போன மாசம் ஒரு அதிகாரி ஒரு ஆள் வந்து என்னை சந்திச்சு என் பிள்ளையின் முழு விவரம் எடுத்துக்கொண்டு போட்டணும். அதுக்கு பிறகு ரெண்டு நாளைக்கு முன்னர் எனக்கு அங்க டிஐடிஸ்ல இருந்து அறிவித்தல் வந்து கனகரங்குளம் போலீஸ் எனக்கு வந்து சொல்லிச்சினம் உங்களை அங்க கொழும்புக்கு விரட்டுக்கு மாமன். நான் அதன்படி போய் பேந்தும் முழு விவரம் என்ற வாய் முறப்பாடு எடுக்கணும். முழு இதுவும் தண்ட இதுல எனக்கு அதுல ஒரு நல்ல நம்பிக்கை.
அவங்க என்ன சொன்னாங்க?
அவ சொல்லிச்சினம் 4-5 ஸ்கூல் இருக்குது, நாங்கள் அதை போய் பார்த்து தேடி உங்களுக்கு கண்டுபிடிச்சு எப்படியாவது உங்க பிள்ளைய இருந்தா உங்க கையில கையளிப்போம் என்று சொல்லிச்சான்.
என்றார் ஜெயவதனி அவர்கள். இந்த விசாரணை குறித்து யோகேஸ்வரன் மயூரனின் தாயார் சந்திராணி அவர்களிடம் வினவினேன்.
தந்த நடந்த நிறம் பங்கருக்க இருந்தா போல ஆர் பிடிச்சோன்ட்டு எங்களுக்கு தெரியாது. இயக்கம் பிடிச்சதோ ஆமி பிடிச்சதோண்டு காணையில் 2015 தேர்தல் நேரம் அந்த தேர்தல் துண்டுலதான் என்ற படம் இருந்தது. மைத்திலி பாலா சிறிசேனா அவரோட இருந்ததை நான் கண்டேன். அதுக்கு பிறகு நான் உடனே படத்தை கண்டு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கொண்டே காட்டினேன். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துல அவர் வந்ததை நாங்கள் தேடி போனாங்கள். அவர்கிட்ட சந்திச்ச போது அவர் எங்களோட பிள்ளைய நான் தேடிக்கிறது தருவேன் என்று அவர் சொல்லி முடிய எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. கொழும்புக்கு 4 வர சொல்லி அறிவித்தல் இருந்தா போல நாங்கள் நேற்று போனாங்கள். எல்லா விவரங்களும் எடுத்தினோம்
என்றார் சந்திராணி அவர்கள்.
இதனிடையே தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் நிலையில் இலங்கையில் புதிய அரசு அமைந்த பிறகு நாட்டின் வடபுலத்தில் உள்ள மக்கள் இப்பண்டிகையினை எப்படி பார்க்கின்றார்கள், முன்னர் இருந்த காலகட்டங்களிலிருந்து ஏதாவது மாறுதல்கள் தெரிகின்றனவா போன்ற விஷயங்களை ஆராய்கின்றார் மீண்டும் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 1 வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் நாளை கொண்டாடப்படவுள்ள பொங்கல் பண்டிகை குறித்து வடபகுதியைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு கருத்துக்களை எம்மிடம் தெரிவித்தனர். மகிழ்ச்சிகரமான பண்டிகையாக அமைந்த போதிலும் பல குறைகள் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
ஊர்ல பிள்ளைகளை உடன் பிறந்தவ பெற்றோர கணவன் மனைவிய இழந்தவர்கள் உடன் அரசாங்கம் வெற்றி பெறணும் என்று வாக்களித்தது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் சிறையில் வாடும் அந்த உறவுகள் பொங்கலுக்கு முன்னாவது விடுதலை செய்யப்பட்டு உறவுகளோடு சேர்ந்து பொங்கலை கொண்டாடுவார்கள் என்ற எதிர்பார்ப்போட இருந்திருக்கு. அதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் பாராமுகமா இருந்திருக்குது. விடுதலை செய்யறதுக்கு பல நொண்டி சாட்டுகள் கூறி வருகிறது. இதனால தமிழர் ஒவ்வொரு மனிதரும் பொங்கலை கொண்டாடுவதில் அர்த்தமோ சந்தோஷமோ இல்லை என்றதான் என்னுடைய கருத்து.
83 பின்பு இயல்பான வாழ்வு ஒரு ஓரளவுக்கு திரும்பி இருக்கிறது நாங்கள் உணரக்கூடியதா இருக்கிறது. மக்களுடைய காணிகள் வலிகாமம் பகுதியிலே படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சியிலும் அதே போன்று மக்களுடைய காணிகள் விடுபட தொடங்கி இருக்கின்றது. ஆனால் அதற்கு எங்கள் பகுதியிலிருந்து நாங்கள் கொடுக்கின்ற பிரதிபலிப்பு காணாது என்று நான் உணர்கிறேன். இப்படியான நல்ல செயல்கள் நடக்கிற நேரத்திலே நேற்றைய தினம் சில அரசியல்வாதிகள் கருப்பு கொடி காட்டுவோம் பரிஷ்கரிப்போம் என்று சொல்வது சாதாரண இன்றைய இயல்பு நிலையே ஒரு குழப்புகிற செயலாகவும் நாளைக்கு பொங்கல் நடைபெறுகின்ற நாளிலே ஒரு தேசிய பொங்கல் இந்த வட மாநிலத்திலே நடத்துவதற்காக ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் வருகின்றே சில அரசியல்வாதிகள் கருப்பு கொடி காட்டுவதாகவும் பகிஷ்கரிப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இப்படியான நடவடிக்கைகள் செய்வது ஒரு பொருத்தமான செயலாக நான் கருதவில்லை.
ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து நிறைய எதிர்பார்ப்போட மக்கள் இருந்தாங்க. அரசியல் கைதிகள் விடுவிப்பாங்க என்று எதிர்பார்த்திருந்தாங்க. இன்னும் அந்த காணாம போன உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்த்திருந்தாங்க. இப்படி எல்லாம் எதிர்பார்த்திருந்த இந்த மக்களுக்கு உண்மையிலேயே இந்த ஆட்சி மாற்றம் ஒரு ஏமாற்றத்தை தான் தந்திருக்கின்றது. இந்த தைப்பொங்கல் திருநாளை வந்து கொண்டாடுவதற்கு உண்மையிலே இயற்கையும் அவர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரத்துல இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு சரியான பொறிமுறையும் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இந்த நிலையில வந்து இவர்கள் இந்த தைப்பொங்கல் திருநாளை வந்து மிகவும் சந்தோஷமாகவும் திருப்பும் கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதைத்தான் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நல்லாட்சி முறையிலே எதிர்காலத்திலாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொறிமுறையை ஏற்படுத்தும் வகையில வந்து இந்த அரசாங்கம் வந்து புதிய நலத்திட்டங்களை கொண்டு வருமாக இருந்தால் இவ்வாறான பண்டிகைகளை வந்து அவர்கள் மிகவும் சந்தோஷம் சிறப்பாகவும் கொண்டாட முடியும் என நான் நம்புகிறேன்.
இந்த விழாவானது ரஜ உணர்வின்றி எங்களுடைய சொந்த வீடுகளில் நாங்கள் எந்த விதமான நிர்பந்தங்களுமின்றி கொண்டாடுகின்ற வகையில சாதகமான ஒரு அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எனினும் இதற்கு ஆட்சியாளர்களும் சரி வேறு இவர்களாகவும் சரி அரசியல் சாயம் பூசுவதை நாங்கள் முற்றாக இருக்கின்றோம்
என அவர்கள் தெரிவித்தனர்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் சற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்று. மன்னார் மறை மாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக பதவி விலக முன்வந்துள்ளதை போப் பிரான்சிஸ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பதிலாக திருகோணமலை மறை மாவட்டத்தின் ஓய்வு பெற்ற ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளியை நியமித்துள்ளார் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.